நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இனிதான நாமத்தினாலும் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எடுத்துக்கொண்டதான இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு பாவம். சோ இந்த ஒரு பாவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஒரு பாடம் அதிக அதிகமாக எப்பொழுது நாம் இதை ஞாபகப்படுத்தி பார்ப்போம் என்று நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது எப்பொழுது ஞாபகப்படுத்துவோம்னா, இந்த பஸ்கா நேரங்களில் வரும் பொழுது அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய குறைகளை அங்கு அறிக்கைக்குவதற்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அங்கு நம்ம முற்படுகிற ஒரு வழக்கம் உண்டு. சோ இதை கொஞ்சம் தியானித்து நாம் பார்க்கலாம். இதில் இருக்கிற பாடங்களில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படிங்கறது பாவத்தை குறித்துதான அந்த அறிவுக்குள்ளாக நம்ம எப்படி நம்ம கற்றுக்கொண்டு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம எப்படி வெற்றியாகி ஓடி முடிக்க இது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1:9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
சோ இந்த வசன பகுதியில கொஞ்சம் நம்ம கவனம் வச்சு பார்க்கணும். இந்த வசன பகுதி குறிப்பாக இது ஒரு வெளியில் இருக்கிற, அதாவது கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இது எழுதப்படல. கரெக்டா நாம் சொல்லணும்னா இது யாருக்காக தான் எழுதியிருக்குது? வசனத்துல வாசிக்கலாம், நம்முடைய பாவங்கள். சோ நம்முடைய பாவங்கள் சொல்லும் போது இது எழுதின சகோதரர் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். சோ யோவான் என்ன பண்றாரு, உங்களுடைய பாவங்களை அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணாதபடிக்கு எப்படி சொல்றாரு அவரு, நம்முடைய பாவங்களை. அப்ப நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அப்புறம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன ஒரு விஷயம் கற்றுக்கொள்றோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம இன்னைக்கு என்ன வந்திருக்கிறோம்னா, கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான்களா இங்க நம்ம உட்கார்ந்ததுக்கு காரணமே அவருடைய ஈடுபலியுடைய ரத்தத்தினால நம்ம இன்னைக்கு பரிசுத்தவான்களா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இங்க அப்போஸ்தலன் யோவான் கூட அவர் ஏற்கனவே இந்த ஈடுபலி ரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பார். ஆனா அங்க என்ன சொல்றாரு, மறுபடியும் சொல்லும்போது கூட நாம் சொல்ற. அப்ப நான் பார்க்கும்போது அவர் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறார். அப்படின்னா அவரும் என்ன பண்ணிருக்கணும், வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணது வாய்ப்பு இருக்கு, அவரும் பாவம் செய்ததுக்கு சில தவறுகள் செய்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கு இருப்பதா சொல்றாரு. அதனால சொல்றாரு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று அவர் அங்க அந்த வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பாவத்தை, அதாவது இந்த பாவிகள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு பொதுவாக நம்ம இத ஒரு பிரயோகப்படுத்தி பார்க்கும்போது சில தீங்குகளை விளைவிக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்க முடியாது, இந்த பார்க்க முடியாத முதலாவது என்ன பார்க்கலாம்னா, இந்த பாவிகள் என்று நம்ம பொதுவாக ஒரு பொருத்தி பார்த்தோம்னா இது புதுப்பிக்க முடியாத ஒரு நிலையை அங்கு ஏற்படுத்துது. அதை நம்ம கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமில்ல, பாவிகள் சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொல்லிட்டோம்னா இப்ப உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம என்னதான் சொல்றோம், பாவிகள் சொல்றோம். சரி, இப்ப சபை ஜனங்களை பார்த்து அதே விஷயத்தை சொன்னா என்ன விஷயம் இருக்காங்க, அவங்கள என்னன்னு தான் சொல்றோம் நம்ம, பாவிகள் போட்டா சரியா இருக்குமா? நீங்க அமைதியா இருக்கீங்க, ஏன்னா மதிய நேரம் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் நீங்க விழிப்பா இருக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது இது ஒரு தீங்கை கூட விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்போ உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும், அதாவது பரிசுத்தவான நம்ம இங்க உட்கார்ந்து ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பாவிகள்ங்கிற விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, பொதுவாக பாவிகள் நம்ம சொல்லிட்டோம்னா ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அவங்களும் பாவம் செய்யறாங்க, கிறிஸ்துவ ஜனங்களும் என்ன பண்றாங்க, பாவம் செய்யறாங்க, எந்த ஒரு வித்தியாசமும் இதுல இல்ல. அப்போ இதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா கூட இருக்குது. அதே போல இந்த ஒரு பயன்பாட்டை, இப்ப ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் தேவன், எப்படி உலக ஜனங்கள் போய் தங்கள் பாவங்களுக்காக ஒருவேளை ஜபம் பண்ணினா அந்த ஜபத்தின் வாயிலாக அவர்கள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுமா அல்லது மறைக்கப்படுமா? மறைக்கப்படுமா? ஆனா கிறிஸ்துவ ஜனங்களா இருக்கிற நாம, பரிசுத்தவான்களாக இருக்கிற நாம இதே ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுத்தோம்னா என்ன ஆகும், தேவனே என்னுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், மன்னிக்கப்படும். இந்த உணர்வுக்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டியது மிக அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா உலக ஜனத்துக்கு இல்லாத ஒரு விசேஷமான ஒரு கிருபை யாருக்கு கொடுத்திருக்கிறார் தேவன், பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை முதலாவது அங்க கொடுத்திருக்கார். ஒருவேளை நம்ம பொதுவாக பாவிகள் என்று சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தான், இந்த ஒரு பயன்பாடு நீங்களும் ஜபத்தின் வாயிலாக நீங்க அனுதினமாக செய்கிற இந்த பாவங்கள் மீறுதலுக்கான உண்டான ஒரு வாய்ப்பை நீங்க ஜபத்துல கேட்டீங்கன்னா தேவர் உங்களுக்கு மன்னித்துருவார்னா என்ன ஒரு விஷயம் அங்க இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய தீங்கு அது பாருங்க. நிறைய பேர் இப்படித்தான் அப்ளிகேஷன் பயன்படுத்துறாங்க. எதுக்காக தெரியுங்களா? நன்மை செய்ததுக்கு ஏதுவாக இல்ல, மாறாக தங்களுடைய வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டலாம், அவ்வளவுதான். ஒரு தெளிவில்லா பாவம் செஞ்சுட்டுமா நேரா போலாம் தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்டா அவர் என்னதான் பண்ணிடுவாரு, மன்னிச்சிருவாரு. சோ இந்த ஒரு பயன்பாட்டை அவங்க இப்படிதான் பயன்படுத்துறாங்கன்னா ரொம்ப சிம்பிளா அவங்க பயன்படுத்துறாங்க, அதுல ஒரு பிரயோஜனம் அங்க இல்லாத மாதிரி நம்ம அங்க இருக்கு. ஆனா இது விசேஷமாக பார்க்கும்போது இந்த ஒரு வாய்ப்பை பாவம் பாவத்துடைய மன்னிப்பு நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா பரிசுத்தவான்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. விசேஷமாக யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 50:5 நம்ம கடந்து போகலாம்.
வழியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
சோ இந்த ஒரு வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது ஒப்புருவாகுதலுடைய விசுவாசத்தினுடைய இன்றியாமையாக தம்மை அர்ப்பணித்தவர்களுக்கு தான் இந்த ஒரு கிருபை அங்க கொடுக்கிறாரு. இன்னும் கூட தங்களை தாங்களே கர்த்தருக்காக அர்ப்பணித்து தியாக பலியாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தான் இந்த ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ சங்கீதம் 55 இந்த ஒரு வாய்ப்பை யாருக்காக தான் கொடுக்கிறாருன்னா பரிசுத்தவான்களுக்கு அங்க கொடுக்கிறார். அநேகர் சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கு விரோதமாக என்ன சொல்லுவாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும்பா, சாதாரணமாக சொல்லிடுவாங்க. இன்னும் கூட பார்க்கும்போது இன்னும் பிரதான ஆசாரியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபங்கள் ஏறி எடுக்கும் பொழுது அனுதினம் மீறல் சாதாரண மன்னிச்சு விடும், அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்கள் கூட அங்க சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதாக ஒரு உச்சகட்டமாக ஒரு ஜபம் அங்க ஏறெடுப்பாங்க. என்ன ஒரு ஜபம் அங்க ஏறெடுக்க மாட்டேன்னா, பிரதர் நான் ஒருபோதும் பாவத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கவே மாட்டேன், பாவத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒப்படைக்கவே மாட்டேன்கிற ஒரு வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வெளியிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்வாங்க. இன்னும் கூட பார்க்கும்போது அவர் எங்கேயாச்சும் நீங்க ஒரு வேலைக்கு ஒரு வேலை கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல அவங்க அறிக்கிடும் போது எப்படிதான் சொல்லுவாங்கன்னா, என்னிடத்துல பாவங்கிற ஒரு விஷயமே இல்ல, நான் எப்பயுமே பூரணமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவங்க அறிக்கையிட்டதுனால இது இரண்டாவது பாவிகள் என்று பொருத்தும் பொழுது ஒரு சில தீங்குகளை அங்க விளைவிக்கக்கூடிய காரியமாக இங்க இருக்கதாக ரசல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் முதலாவது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதோடு பிறரையும் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு ஜனங்களாக காணப்படுறதாக சகோதரர் ரஜில் அவர்கள் எழுதிக்கிறாங்க. அப்ப நம்ம கடந்து போகலாம் ஒரு தலைப்பின் கீழாக, அதாவது உண்மையான சகோதர ஐக்கியத்துவத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இது உலகத்துக்கும் நமக்கும் சில வித்தியாசங்களை உருவாக்கி கொடுக்கிற காரியமா கூட அங்க இருக்குது நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 1:4
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்.
உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை பெற்ற ஜனங்களாக யார் இருக்கிறாங்க சொல்லி பார்க்கும்போது உண்மையான பரிசுத்தவான்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி வச்சு சொல்லலாம்னா, இன்ன அநேக கிறிஸ்தவர்கள் எப்படித்தான் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த மூல உபதேசங்களை கேட்டிருப்பாங்க. அந்த மூல உபதேசங்களையே பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேயே நிலைச்சிட்டு இருந்து அந்த சந்தோஷத்துல வரக்கிற ஆசீர்வாதங்களே பிடித்துக்கொண்டு அப்படியே நிலைச்சிருப்பாங்க. பாவத்தை பத்தி தான அந்த உணர்வு, பாவத்தை பற்றி தான அந்த விழிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்காது. முதல் கொள்கை அங்க பார்க்கும்போது இந்த ஒரு சந்தோஷத்தை யாரு தான் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களா நாம் இன்னைக்கு அங்க பெற்றிருக்கிறோம். எப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நாம எப்படிதான் பிரயாசப்படுறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு அநேக பிரயாசங்கள் அங்க பட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சாதாரணமாக நம்முடைய அனுதின காரியங்களை தியாக பலியாக நிறைய நாள் நம்ம விட்டு இருக்கிறோம். சில காரியங்களை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறதா நிறைய காரியங்களை இங்க வைக்கலாம். அப்போ நம்ம பார்க்கலாம் போங்க, கிறிஸ்துவனுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். 1 Corinthians 3:1-2 வாசிக்கலாம்.
மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று.
பாத்தீங்களா, அங்க ஒரு வசன பகுதியில நான் பார்க்கும் பொழுது உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் நான் பேசக்கூடாமல், அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க, ஆவிக்குரியல் பார்க்கும்போது மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மூலாத உபதேசங்கள் அதாவது கிறிஸ்துடைய குழந்தைகளா இருக்கும் பொழுது அவங்க பெற்றுக்கொண்டு தான் அந்த மூல சத்தியத்துக்குள்ளே அங்க அடிப்படை சத்தியத்துக்குள்ள அங்க இருப்பாங்க. மாறாக அதை விட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். இன்னும் பார்க்கலாம்.
நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன்.
பாத்தீங்களா, அப்புறம் 1 Corinthians 3:1-2 வாசிங்க.
நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை.
இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. எபிரேயர் 5:12-13 நாம் வாசிக்கலாம்.
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது.
பாத்தீங்களா, இப்போ நாம பார்க்கும் போது இவங்க சில ஏதாவது ஒரு தொடர்பால் கர்த்தர் மேல ஏதாவது ஒரு தொடர்பு வச்சிருப்பாங்க. அந்த தொடர்புல உண்டான ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஆசீர்வாதத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்துல திருப்தி ஆயிருவாங்க. அந்த திருப்தியில என்ன பண்ணிருவாங்க, அப்படியே அங்கேயே ஸ்டேபிள் ஆயிட்டு அவங்க அந்த சந்தோஷமே போதுங்கிற நிலைமையில அங்க இருந்துருவாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர்கள் எப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மையான அவருடைய கிருபையிலும் அந்த முழு சாயலை அறிகிற அறிவிலும் வளர்றதுக்குண்டான பிரயாசங்கள்ல எவ்வளவு பிரயாசங்கள் தங்களை தியாகபலியாக ஒப்புக்கும் அந்த ஒரு சந்தோஷத்துல நிறைவாக இருப்பாங்க. இப்போ நம்மை பார்த்து உண்மையிலுமே சந்தோஷம் இருக்குதா இல்லையன்னு கேட்ட கேள்வி கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம மத்தியில் இருக்கிற சகோதர பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, எதன் அடிப்படையில சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மையாலுமே நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி டெய்லி நம்ம டெய்லி ஒரு போராட்டத்துல தினமும் ஏற்படுகிற பிரச்சனைகளை சந்தித்து அதுல நம்ம பழகி அதுல கிறிஸ்தனுடைய இரக்கம் அவர் அதாவது தேவனுடைய வழிநடத்துதல நம்ம டெய்லி பார்க்கும்போது கண்டிப்பா அங்க ஒரு கிருபை நம்ம இருக்குது விடுவோம். ஆனா சந்தோஷமா இருப்போம். எந்த நாடி சந்தோஷமா அவருடைய சாயலை அடைஞ்சா நம்ம அடைய போற மகிமை நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் நம்மளுக்கு தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். அதுல கண்டிப்பா நம்ம சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் யார் பெற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மூல உபதேசங்களையே பிடித்துக்கொண்டு இன்னும் குழந்தைகளை போலவே அவங்க பலன் இல்லாதவர்களான இருக்கிறபடினால என்ன பண்ணாங்க, இந்த பாலையே குடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதை யாருக்குத்தான் நம்ம சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். நம்ம யாருக்குன்னு தான் பார்க்கும்போது, இது சபைக்கு தான் அங்க எழுதுறார். சபையில இருக்கிற ஜனங்கள் தான் இன்னும் சில நேரங்கள் எப்படி இருக்காங்கன்னா அப்படியே இந்த மூல உபதேசங்கள்லயே அங்க இருந்துடுறாங்க. அந்த ஒரு அறிவிலே கூட அங்க இருக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட இந்த ரத்தம் அவருடைய ஈடுபலி நமக்கு கொடுத்திருக்காருன்னா, பிரதர் ரசல் எப்படிதான் அந்த பாயிண்ட் அங்க எழுதுறாரு சொல்லி பார்க்கும்போது, பியூர் மைண்ட்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் டு அன் அப்ரிசியேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தர் பிரிவிலேஜஸ் தட் தேர் பை தே மைட் க்ரோ அண்ட் டெவலப். அவர் நம்மளுக்கு ஒருவேளை சில முன்னுரிமைகள்ல ஒரு கிருபை கொடுக்கறாரு, சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கறாரு, ஒரு பலனை கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்காகனா நாம மேற்கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம வளரத்துக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முதிர்ச்சி அடைஞ்சு நம்ம மேன்மேலும் போறதுக்காக தான் பயன்படுத்தணுமே தவிர, அதுவே தொடரா பயன்படுத்திட்டு நம்ம அங்க இருக்கக்கூடாது. எதுக்காக நம்ம சொல்றோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம அங்க பார்க்கலாம். ஆதிகால அப்போஸ்தலர்களை எப்படிதான் அங்க பின்பற்றினாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிதான் பண்ணாங்க, நீதியினுடைய வெளிச்சமாக அங்க பின்பற்றினாங்க. இன்னும் சொல்லி பார்க்கும்போது பாவம் மற்றும் எல்லா இருளுக்கும் அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா நீங்கி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம அங்க பார்க்கலாம். நம் தேவன் எப்படித்தான் அங்க இருக்கிறாரு சொல்லி சில விஷயங்களை நம்ம ஒரு வசனத்தின் வாயிலாக பார்க்கலாம். 1 யோவான் 1:5 நம்ம வாசிக்கலாம்.
தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது.
தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. சோ இருளை நாம் எதை அடையாளப்படுத்துவோம், பாவம். இருளை எதை அடையாளப்படுத்துவோம்னா பாவம். சோ இந்த தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த சிந்தனையே நம்ம முதலாவது முன்னாடி வைக்கணும். தேவனை பார்க்கும்போது அவரு எப்படி இருக்காருன்னா ஒளியா இருக்கிறாரு, அவருக்கு அவரிடத்துல எவ்வளவு வேணும் அங்க இல்லைன்னு இல்ல, இருள் இல்லை. சோ இப்ப நம்மளுடைய கேள்வி பார்க்கலாம், நம்முடைய விஷயத்துல கொஞ்சம் கடந்து போகலாம். இந்த மாதிரி எண்ணத்தை முன்னாடி வைத்துட்டு இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கிற சகோதரர்களோட நம்ம ஐக்கியம் வைக்கும் பட்சத்துல நம்ம என்ன நினைக்கணும், சில நற்குணங்கள் சில தூய்மை கூட நம்ம இடத்துல காணப்படுத்துக்கணும்னு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்ம இடத்துல பாவம் இருக்குமானால் நாம் போய் மத்தகிட்ட சொல்லுவோமா, அதாவது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க நம்ம இடத்துல பாவம் இருக்குங்கிறது மத்த நம்ம சொல்லுமா, இல்ல நான் தேவனோட தான் இதை நடந்துட்டு இருக்கிறேன் ஆனா என் இருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? தேவன் இப்படித்தான் இருக்கிறாரு, அங்க ஒளியா இருக்கிறாரு, அவரிடத்துல என்ன இல்ல, எவ்வளவு வேணும் இருள் இல்லை. சோ தேவனுடைய ஜனங்கள் நம்ம சொல்றோம், நம்ம இடத்துல பாவம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க தான் கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். இப்ப நான் என்ன உணர்ந்து பார்க்கணும், என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லிட்டா அது உண்மையாலுமே தவறான காரியம். ஏன்னா நம்ம பாவம் நம்ம இல்லைன்னு சொன்னா அது பெரிய விஷயமா இருக்குது. நமக்கு யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய அன்றாட நடக்கையில போய் பேச மாட்டேன்னு சொல்லுவோம், உதய சாப்பிட்டீங்களா, இப்பதான் உதய சாப்பிட்டேன், அப்படி மன சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அப்படி சொல்லி போகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம அநேக குறைபாடுகள் ஜனங்களா இருக்கிறோம், நிறைய தவறுகள் நம்ம பண்ணிருப்போம். ஆனா நம்ம என்ன நம்ம இடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை நம்ம இடாம இருக்கக்கூடாது. நம்மிடத்துல பாவம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்ம முக்கியமான விஷயமா கூட அங்க இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஒளியில் இருக்கிறவர்களோடு உள்ள ஒரு ஐக்கியத்தையில நம்ம இருக்கும் பொழுது பெற்ற ஒரு சந்தோஷத்தை மற்ற ஜனங்கள் பிற ஜனங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த பெற்றிருக்குண்டான வாய்ப்புகள் அங்க இல்லைன்னு கூட நம்ம அங்க பார்க்கிறோம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 7:21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
பாருங்க, இந்த ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்ப நம்ம இங்க பார்க்கலாம், கண்டிப்பா நாம் தேவனுடைய தேவன் பார்க்கும்போது அவர் ஒளியா இருக்கிறாரு, அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருளில்லைன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மிடத்துல ஒருவேளை பாவம் காணப்பட்டுச்சுன்னா, நம்மிடத்துல சில அசுத்தமான காரியங்கள் காணப்பட்டுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா தேவன் ஒளியா இருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பாங்க, ஒளியா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, அவங்க அப்பனை போல அந்த பையன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம அப்படி சொல்லிமா, எங்க அப்பாவை போல நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை வச்சு சொல்லி பார்க்கலாம். சரி, ஒருவேளை நான் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை போல அவர் சாயலை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன், யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் கையை வச்சு சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் சாதாரண காரியமா இல்ல. ஏன்னா நம்முடைய இடத்துல என்ன இருக்குங்க, குறைகள் இருக்குது, சில குற்றங்கள் அங்க இருக்குது, நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இன்னொரு விஷயம் கூட சகோதரர் இங்க எழுதி காண்பிக்கிறார், எப்படி காண்பிக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, உண்மையான ஒளியில ஐக்கியம் வைத்திருக்கிற சகோதரர்களை பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க ஒளியில் இருக்கிற சகோதரர்களோட சில ஐக்கியம் வச்சுப்பாங்க. இன்னொரு சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க பலவீனமான சகோதரர்களா இருக்கிறபடினால அதே பலவீனமா இருக்கிற சகோதரர்களோட உள்ள ஐக்கியத்தை அவங்க வச்சிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்குது. சோ நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம இன்னைக்கு எப்படித்தான் இருக்கணும்னா, இன்னைக்கு ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களை நம்ம பார்த்துட்டு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்களுடைய நடக்கை எந்த அளவுக்கு இருளிலிருந்து விலகி தங்கள் வாழ்க்கையை பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்கள பார்த்துட்டு, அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கிய கட்டுக்குள்ள போறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பிரதர் ரெசல் என்ன சொல்றாருனா, இதுக்கு முன்பாக வைங்க, தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இல்லை அப்படின்னு நம்ம ஒருவேளை வசனம் வாசிச்சோம்னா அது கிரியைகளில் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்மை நாமே மோசம் போக்குகளாய் கண்டிப்பாங்க இருப்போம். தேவன் ஒளியா இருக்கிறார், நம்ம கண்டிப்பா அதை இந்த சிந்தைக்கு முன்பு வைக்கணும். முன்பு வச்சுட்டு நாம கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா கூட அங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் கூட பார்க்கும்போது 7:21 வசனம் வாசிக்கும்படி, பிதாவினுடைய சித்தம் செய்வதே ரொம்ப முக்கியமான விஷயம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத நாம ஒருவேளை சொன்னோம்னா கண்டிப்பா என்னதான் பண்ணணும்னா, கர்த்தாவே கர்த்தாவேன்னு நம்ம சொல்லிட்டு பேரளவில் சொல்லிட்டு கிரியைகள்ல ஒண்ணுமே இல்லைன்னா, நாமும் இந்த பாவத்திற்கு விலகி ஓடவே இல்லைன்னா, கண்டிப்பா நம்மை நம்ம வஞ்சிக்கிறவர்களாக கூட அங்க இருப்போம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய அவங்க தாயார் வராங்க, வந்துட்டு என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 12:48-50 உள்ள வசனங்கள்.
தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார்.
பாத்தீங்களா, இப்ப அவங்க தாயாருக்கோ அங்க வராங்க. அப்ப அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, நாங்க பாக்கும்போது நீங்க யாராவது இருக்கலாம் பரவாயில்ல, நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு அங்கத்தினா இருக்கலாம், ஒரு சகோதரா இருக்கலாம், அல்லது அம்மா அப்பாவோ யார வேணா இருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையாலுமே பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன ஒரு வேலை கற்றுக்கொள்ளுகிறோம்னா, பிதாவின் சித்தம் செய்வேன் என்று நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், அதை நம்ம முன்பு வைக்கணும். இன்னும் கூட பிரதர் ரசில் ஒரு பாயிண்ட் முன்னாடி ஒரு கோட் பண்ணிருக்க ஒரு சப்ஜெக்ட்ல நான் ஆர்டிகல் படிச்சிருக்கிறேன், என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தேசனுடைய அந்த ஈடுபலி அவர் உங்களுக்காக மறித்த அந்த விஷயத்த முன்பாக வைங்க. எப்பயுமே உங்க மனசுல என்ன பண்ணுங்கன்னா, முன்பாக வைங்க. நீங்க எந்த ஒரு சிந்தையில இருந்து ஒரு காரியத்தை செஞ்சாலும், கத்ரா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு, உங்களுக்காக சிலுவையில உங்க ரத்தத்தை செஞ்சிருக்காங்கிற ஒரு சிந்தை வரும் பொழுது, அநேக விஷயங்கள் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அங்கிருந்து எஸ்கேப் பார்த்துக்கணும் வாய்ப்புகள் அங்க அதிகமாக அங்க இருக்குது. இன்னும் கூட நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துல பிரதர் அங்க எப்படி எழுதுறாருன்னா, ஒருவேளை நீங்க சகோதர ஐக்கியம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஒற்றுமை இருந்தாலும் இல்லைனாலும், நீங்க எப்படித்தான் இருக்குன்னா, அந்த ஐக்கிய கட்டுக்குள் இருக்கணும். அந்த ஐக்கிய கட்டுக்குள் சொல்லும் போது, அந்த ஐக்கிய கட்டுக்குள் எப்படி சொல்றாருன்னா, அது ஒரே ஞான ஸ்நானம், ஒரே விசுவாசம்ங்கிற அந்த ஐக்கிய கட்டுக்குள்ள நம்ம கண்டிப்பாக அங்க இருக்கணும் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தேவன் ஒளியா இருக்கார், அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட நேரம் குறைவா இருக்கு அப்படின்னால நான் சில விஷயங்களை அப்படியே ஸ்கிப் பண்ற முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றோம் பாருங்க. ஒன்று யோவான் 3:4 வசனத்தை பார்க்கலாம்.
பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்.
நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ கண்டிப்பாக இது கூட நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஒளியுள்ள பரிசுத்தவான்களா நம்ம இருக்கிறோம்னு நினைச்சு ஒருவேளை நாம ஒரு சிறு தவறு செஞ்சிட்டோம். தவறு செஞ்ச பின்னாடி தேவனே இந்த மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு நீ ஒரு வேளை போய் அந்த குறைகளுக்காக அந்த தவறுகளுக்காக நீங்க தேவனத்தில் ஜபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? கிருபையாக மன்னிக்கிறார். கிருபையாக மன்னிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய இந்த குறைகள் எப்படிப்பட்ட விஷயத்துல வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குதுன்னா, நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்குன்னா, மாம்ச பலவீனமான சரீரமா இருக்கு. அப்படின்னால நாம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல நம்ம அறியாமலே சில தவறுகள் பண்ணிடுவோம். அந்த தவறுகளுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம். இன்னும் கூட பார்க்கும்போது சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய அப்பா அம்மாவுடைய வழியே வந்ததுனால அவருடைய பழக்க வழக்கங்களை நம்ம பழகியிருப்போம். சோ அந்த பழக்க வழக்கங்கள் கூட நம்ம ஆட்கொண்டிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, அவங்க அப்பா மாதிரியே பேசுறாரு சொல்லுவாங்க. அந்த அவங்க அப்பா ரொம்ப இதா இருப்பார், ரொம்ப ஒரு பாவியா இருப்பார். அவருடைய குணலட்சணங்களை இவரும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரனா கூட அங்க இருப்பார். கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருவேளை தவறுகள் சின்னதா இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ பாவம்ங்கிற போது நம்ம எந்த ஒரு விஷயத்துல தவறு பண்ணிட்டாவே, அது சின்ன தப்பா இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான தப்பா இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன பேரு? பாவம் தான். பிரதர் நான் என்ன பேர் செஞ்சிட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர், நான் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நினைச்சு விட்டுட்டேன் அப்படின்ட்டா என்ன வசம் சொல்றது? நம்ம பாவங்கிற விஷயத்த எப்பதான் உணர்ந்துகிட்டோம்? பாவங்கிறது எப்ப தெரியும்? நியாயப்பிரமாணம் வந்த போது தான் நமக்கு என்ன தெரியும், இது பாவம் தெரியும். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, ஒருவேளை பாவம் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு? தான் பாவம் தான். அப்ப நம்ம செஞ்சிட்டா அந்த தவறுக்குள்ள இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் மற்றும் தவறுகளை தேவன் என்ன பண்றாருன்னா, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது, கண்டிப்பாக அந்த ஜபத்துக்கு என்ன பண்றாரு? கிருபையா இந்த பாவத்துக்கு உண்டான மன்னிப்பை அங்க கொடுக்கிறாருங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் நம்ம தியானத்துக்குள்ள கலந்து போகலாம். அப்போ இது வரைக்குங்கிற விஷயத்தை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நம்ம நம்புறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொஞ்சம் நீங்க தியானிச்சு பார்க்கலாம். இப்போ உங்களுக்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தத்தை நீங்க பார்க்கும்போது அவர் கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்குது, விலையேறப்பட்ட ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை என்ன பண்ணிருக்காருன்னா, டெபாசிட் பண்ணிருக்கிறார். டெபாசிட் பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணிருக்காரு? சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி சேர்த்து வச்ச ரத்தம் இங்க ஒரு வேலை பேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பேங்க்ல இருக்கிற இந்த ரத்தத்தை இங்க இருக்கு. நீங்க ஒரு வேலை பாவம் செய்யறீங்க, அல்லது நாம ஒரு வேலை பாவம் செய்யறோம்னு வச்சுக்கலாம். இந்த பாவத்துக்காக நீங்க ஜபம் பண்ணும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்யுதுங்க? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சைலண்டா இருக்கிறீங்க. இப்ப நாம பரிசுத்தவான்கள் சொல்றது கூட எப்படிதான் சொல்றோம்? நம்முடைய சுய நீதி இல்லையா, இல்ல நம்ம ஏதாவது பெரிய தியாகம் பண்ணிருக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணல. ஆனா நம்மளுடைய அழைப்பின் நோக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறோம், சரியான படிப்பறிவு கூட நமக்கு கிடையாது. ஆனா நம்ம அழைத்து நம்ம என்னென்ன பேர் கூப்பிடுறாங்க இங்க வரும்போது, பரிசுத்தவான்களே அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம கொஞ்சம் மனசே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா அந்த குண்டான தகுதி இல்லாத நம்ம நம்மளை என்ன பண்றது? தேவன் தகுதி பெற்றுக்காது. எப்படி அப்படின்னு சொல்லிக்கோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுங்க? பாவங்களிலிருந்து சுத்திகரிக்குது. இப்ப நம்ம ஒரு வேலை புதர் நான் செஞ்ச தப்பு சின்ன சின்ன தப்பு தான் புதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் செய்யலாம், சரி புதர் ஒரு ரெண்டு நாள் செய்யலாம், சரி புதர் ஒரு மூணு நாள் செய்யறோம். தொடர்ந்து தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குங்கிற வசனத்தை நம்ம கோட் பண்ணிட்டு மனசுல வச்சுட்டு டெய்லி பாவம் செய்யலாமா? இப்ப இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி கிடைச்சிச்சு? அவர் அந்த சேமித்து வச்சிருக்காருன்னா, ஒருவேளை பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணா மாத்திரம்தான் இந்த ஒரு வாய்ப்பு. மற்றவர்கள் ஜெபம் பண்ணா அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஒருவேளை நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம சொல்லிட்டு இருந்து பாவம் செஞ்சுட்டு போய் மீறுதல்கள் நிமித்தம் நம்மளுடைய தினம் மீறுதலுக்காக ஜெபத்துல உட்காந்துட்டு தேவனே என்னை மன்னிங்கன்னு சொன்னா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலுமே அத்தனை தடவையும் அந்த கிருபையா அவருக்கு மன்னிக்கிறார். அது கண்டிப்பா உண்மை. ஆனா அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்க்கணும், இது யாருடைய ரத்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் யாருக்கா சிந்திருக்கிறாரு? பரிசுத்தவான்களுக்காக செஞ்சிருக்காரு. அது ரொம்ப தியாக பலியில செஞ்சிருக்காரு அவரு. ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க மீண்டுமாக பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன பண்ணிருக்கணும், சிலுவையில அறிஞ்சிருக்கணும். மாறாக நாம் மீண்டும் மீண்டுமாக அந்த ரத்தத்தை நீங்க ஒரு சாதாரண ரத்தமாக கருதி அதை பயன்படுத்தினா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், எத்தனை தடவை பயன்படுத்தினாலும் அது உங்களை சுத்திகரிக்கும். ஆனா நாம கொஞ்சம் மாம்ச பலவீனத்தில் இருக்கிறோங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தவறான ஒரு பயன்பாட்டாக அதை என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம அங்க பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயத்துக்குள்ளார பாவம் என்கிற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணிட்டு நம்ம அங்க போறலாம். கண்டிப்பா இதை உணர்ந்தவர்களாக, ஏன்னா நம்ம பஸ்கா நாட்கள் மிக குறைந்த நாட்கள், ஒரு 3 மாதத்தில் நம்ம அனுசரிக்க போறோம். நம்ம இந்த நிலைப்பாட்டை கொண்டு போய் உணர்ந்துக்கணும். டெய்லியும் போயிட்டு ஜபம் பண்ணும் பொழுது தேவனே என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பா மன்னிப்பாரு. ஆனா அதுக்காக எவ்வளவு தியாக பலி அங்க செஞ்சிருக்காங்க விஷயத்தை நம்ம கண்டிப்பா அங்க உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 3:6-9 உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
அவரின் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை.
வசனம் வசனத்துல கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அப்போ உண்மையாலுமே பார்க்கும்போது நம்ம முன்னாடி வசனம் வாசிச்சிருக்கோம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இல்லை. அதே போல பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சில குறைகள் இருக்குது, சில தவறுகள் இருக்குது. அந்த தவறுகளுக்காக ஜபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்றாருன்னா கிருபையாய் மன்னிக்கிறார். சோ இந்த ஒரு வசன பகுதிகளை கடந்து வரும்பொழுது ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக்கொள்ள போறோம். கொஞ்சம் கவனம் வைக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் என்ன பண்றதில்லை, பாவம் செய்கிறதில்லை. வசனம் வாசிக்கலாம்.
பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
வசனம் நம்ம வாசிச்சிட்டோம். இப்போ நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோமா? சைலண்டா இருக்க கூடாது, நீங்க பேசணும். நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோமா? கண்டிப்பா பிறந்த, நம்முடைய கான்சக்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா என்னதான் இருக்கணும், மீண்டுமாக நாம பிறந்திருக்கிறோம். உலகத்துக்கு மறித்து நாம என்ன பண்ணிருக்கிறோம், மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். இப்ப நாம பார்க்கலாம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பிசாசினால் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பாவம் செய்வான். இப்ப நாம யாரு? அப்ப பாவம் நம்மிடத்துல இருக்க இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதுல விஷயத்தை பார்க்கும்போது முன்ன சொன்ன ஒரு பாவம் சொல்லி பார்க்கும்போது அது மாம்சீக பலவீனத்தினாலோ, நம்முடைய மூதாதையர்களுடைய வழியாகவோ, அல்லது நம்முடைய பலகன பழக்கத்தின் வாயிலாக செஞ்ச சிறு தவறுகள், சில குறைபாடுகள், பாவங்கள். அந்த பாவங்களுக்கு தேவன் என்ன பண்றார்னா, நீங்கள் போய் அவரிடத்துல ஜபம் பண்ணும் பொழுது கிருபையாய் மன்னிக்கிறார். இது உண்மைதான். ஆனா இந்த ஒரு வசனத்துல நம்ம உண்மையான ஒரு சத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இந்த ஒரு வசனத்தை நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொன்ன உடனே அவன் கண்டிப்பா என்னதான் இருக்கணும், உயிர் திறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவந்த ஒரு விஷயத்தை பத்தி இங்க அப்போஸ்தலன் யோவான் இங்க எழுதல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் என்று தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 5:18.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான்.
தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது நாம தேவனால் பிறந்திருக்கிறோம், உண்மைதான். எப்படித்தான் நம்ம பிறந்திருக்கிறோம்னா, இந்த மாதிரி நம்ம பாவம் செய்யறதுன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சு பிதாவுடைய சித்தம் செய்வேன் சொல்லி நம்ம அர்ப்பணிச்சுக்கிறோம். அப்போ இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாவம் எதை அடையாளப்படுத்துக்கணும், நீங்க வேணா உங்க கையில கமெண்ட்ஸ் இருந்தா வாசி பாருங்க. என்னதான் சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பாவத்தை எதை அடையாளப்படுத்தினா, நம்முடைய சின்ன சின்ன தவறுகளே அல்லது சின்ன சின்ன குறைபாடுகளை இதை அடையாளப்படுத்துகிறது இல்ல. அதே போல இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஒரு பாவம் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது இது நம்ம சிந்தனையில, இது வில்ஃபுல் ஷின்பாங்க, அதாவது ஆங்கிலத்தை சொல்லும்போது டெலிபரேட் ஷின், டெலிபரேட்பாங்க, இன்னும் கூட இன்டென்ஷனலி, உள்நோக்கமான அப்படின்னா இது என்ன பண்ண வேண்டுமென்றே செய்த ஒரு பாவம். இந்த பாவத்தை தான் இங்க பிரதர் ரசல் அங்க அருமையா தெளிவான விளக்கங்கள் அங்க கொடுக்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு சொல்லிக்கும்போது சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது கிருபையாக தேவன் மன்னிக்கிறார். ஆனா வேண்டுமென்றே வேண்டுமென்றே அப்படின்னா என்னன்னா பாவத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒருவேளை பழகிக்கிட்டு அல்லது துணிகரமான ஒரு பாவத்தை தேவனால் பிறந்திருக்கிற அதாவது தேவனால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜனங்கள் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை நம்ம செய்த தப்பு தொடர்ந்து செய்யும்பொழுது என்ன பாவமா மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க இது துணிகரமான பாவத்தை தான் அங்க ரசல் அங்க கோட் பண்ணி காமிக்கிறார். அப்ப நம்ம நம்ம யோசிச்சு பார்க்கணும், பிரதர் நம்ம துணிகரமான பாவம் செய்கிறோமா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு மனநிலை எங்க பார்க்கலாம்னா யார் தான் அப்படி பண்ணிட்டாங்க, யூதாஸ்காரியோத். பார்க்கும்போது அவருடைய இருதயம் எப்படித்தான் இருந்துச்சு, எப்படித்தான் இருந்துச்சு அவருக்கு, அவருடைய இருதயத்துல சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்தான்னா அந்த இடம் எப்படித்தான் இருந்திருக்கணும், அதுல நல்லா பழக்கப்பட்டிருக்கணும், பாவத்துக்கு பழக்கப்பட்டிருக்கணும், அல்லது தீமைகளுக்கு அல்லது தீங்கு காரியங்கள் என்ன பண்ணிருக்கணும், அவரு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பிராக்டிஸ் பண்ணதுனால அதுக்கு ஒரு ஏற்ற இடமாக இருந்திருக்குது. ஏற்ற இடமா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சாத்தானுக்கு அது ஏற்ற இடமாக போயிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம கூட ரொம்ப முக்கியமாக சாத்தானுடைய வலையில சிக்கி கொள்ளாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம பத்திரமா அங்க பாதுகாத்துணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக கூட அங்க இருக்குது. அப்போ நம்ம கூட பார்க்கும்போது பிரதர் ரசலிங்க ஒரு கோட் பண்றாரு, அது எப்படின்னா பைன் பை கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஒரு சத்தியத்தில் இருக்கிற ஜனங்கள் தெரிந்தோ அறிந்தோ வேண்டுமென்றே இந்த ஒரு விஷயத்துக்காக ஒப்பந்தம் செய்ய மாட்டார்கள். அல்லது ஒருவேளை இப்படி செய்யற ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா அவரு அவங்க இருளின் பிள்ளைகள், ஓ இருளுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கனால அவங்க யாருன்னா சாத்தானுடைய நிலையை அறிந்து கொண்டு சாத்தானுடைய பிள்ளைகளாக அங்க இருக்கிறாங்க சொல்லி பிரதர் ரசல் அங்க கோட் பண்ணி காமிக்கிறார். நாம கூட அந்த வசனத்தை நீங்க யோனு யோவான்ல தொடர்ந்து வாசி பாத்தீங்கன்னா பிசாசனுடைய பிள்ளைகள் இனார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இனார் என்றும் உயர்ந்த குழந்தை சில விஷயங்கள் நம்ம அங்க கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மீண்டுமாக அந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு துணிகரமான பாவத்துக்கு எவ்விதத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க உபயோகக்கூடாது. அதனாலதான் சொல்லும் போது வசனம் தெளிவா இருக்கு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இந்த ஒரு பாவம் எதை அடையாளப்படுத்துதுன்னா இது முழுக்க முழுக்க துணிகரமான பாவத்தை அங்க அடையாளப்படுத்துது. இது வந்து சாதாரணமாக நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளோ குறைகளை பத்தி அங்க அடையாளப்படுத்தல. அப்போ அந்த தவறுகள் நம்ம சொல்லும் போது நம்மகிட்ட இருக்கு, நம்முடைய மாம்சிக பலவீனத்துல எப்படியோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்முடைய தவறுகளை கண்டிப்பா பண்ணிடுவோம். இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம சகோதரர்கள் மத்தியில இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடக்குது. நம்ம பாக்குறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில தவறுகள் சில பிழைகள் அங்க உண்டாகுது நம்ம பாக்குறோம். ஆனா துணிகரமாக ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு வேண்டுமென்றே அதுல நம்ம செய்யறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு புது சிஸ்டா இருக்கிற பரிசுத்தவான்கள் அங்க செய்யவே மாட்டாங்க. இன்னும் கூட பார்க்கும்போது சொல்றாரு சகோதரருக்கு விரோதமாக செய்யற சில அநீதிகள் பத்தி அவங்க ஒரு தலைப்பின் கீழ சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பிரதர் அவங்க எப்படிதான் சொல்லுவாங்க சொல்லி பார்க்கும்போது நான் பாவம் என்கிற ஒரு அநியாயத்துல நான் இருக்கிறதே இல்ல, பாவம் செய்கிற இந்த ஒரு அநியாயத்துல நான் இருக்கிறது இல்ல. அதே போல துணிகரமாக அல்லது உள்நோக்கமாக வேண்டுமென்றே என்னுடைய நான் என்ன பண்ற பாவத்துக்கு ஒப்படைக்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல. அப்போ இதை சொல்லும் போது அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒரு எச்சரிக்கையாக பதில் அங்க என்ன சொல்றாருன்னா முதலாவது இந்த ஒரு பாவம் உங்கள் மத்தியில வரும் பொழுது அது சின்ன குறைகளாக அல்லது ஒரு தவறுகளாக உங்கள் மத்தியில் அது பாவமாக அங்க வரும். ஆனா நீங்க அந்த பாவத்துக்கு ஒருவேளை இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்ச நாளாக கொஞ்ச நாளாக கொஞ்ச நாளாக அந்த பாவம் எப்படி இருக்குன்னா நல்ல ஸ்டபானா உக்காந்துட்டு அது விளக்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு துணிகரமான பாவமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ற முன்னாடி ஒரு வசனம் பாக்குறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப நம்ம பாவம் பார்க்கும்போது அந்த பாவத்தை தேவன் கிருபையா அங்க மன்னிக்கிறார். ஆனா துணிகரமான பாவத்துக்கு தேவன் மன்னிக்கிறாரா, இதை கூட நீங்க க்வெஸ்சன் புக்ல பார்க்கும்போது பிதர் உங்க க்வெஸ்சன் புக்ல இப்படி சில விளக்கங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறாருன்னா ஒருவேளை துணிகரமான பாவம் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா, துணிகரம் கேள்வி கேட்டா நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எப்படின்னா நம்ம துணிகரம் சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாலுமே துணிகரம் எப்போது வரும்னா, ஒருவேளை பாவத்தை பற்றினதான உணர்வே இல்லைன்னா தான் அதுக்கு பேர் என்ன பேரு? சாதாரண பாவம். பாவம்னு தெரிஞ்சிட்டாவே அதுக்கு பேர் என்ன பேரு? சார் சொல்றது கரெக்டுங்களா? பாவம்ங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு பேர் என்ன பேருங்க? சாதாரணமா விஷயமா பாவம் எடுத்துக்கலாம். ஆனா பாவம் தெரியாம நம்ம பாவம் செய்யறோமா? இல்ல ஒரே பாவத்தை செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த ஒரு லெவலுக்கு போகும்போது நம்ம பாவம் செய்யறது இல்லையா? பாவம் செய்யறோம். ஒரே விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒருவேளை நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அந்த பாவம் என்ன பாவமாக மாறும்னா துணிகரமான பாவமாக அங்க மாறும் அப்படின்னு சொல்லி ரெசல்ட் கூட அங்க கோட் பண்ணி அங்க காண்பிக்கிறாரு. இதை குறித்து நம்ம பார்க்கலாம், ஒரு வசனம் வாசிக்கலாம். இது எந்த மாதிரி விஷயத்தை அங்க அடையாளப்படுத்தது? மத்தேயு 5:23-24 வசனம் வாசிக்கலாம்.
ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை குறித்து கூட அங்க பதில் அங்க என்ன கோட் பண்ணி காமிக்கிறாருன்னா, தட் சம் ஒன் ஹாஸ் பீன் ராங்க்டு பை யூ எய்தர் இன் வேர்ட் ஆர் தாட் ஆர் ஆக்ட். உங்கள் சகோதரங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையிலோ அல்லது சிந்தையிலோ எண்ணங்களிலோ உங்களுக்கு தவறு பண்ணியிருந்தா முதலாவது நீங்க போங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க அந்த விஷயத்துல சமாதானம் ஆகாதபடிக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம்? காணிக்கை அங்க செலுத்த அங்க வர வேண்டாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இதுல கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி ரஜில் அங்க கோட் பண்ணி காக்கும்போது, சுய சிந்தையில் நல்லா தெரிஞ்சு ஒரு சிந்தையில் கொஞ்சம் அநீதி சகோதரர்களுக்கு செய்யவே மாட்டாங்களாம். பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம அங்க இருக்கணுமா பாருங்க. கொஞ்சம் அநீதி செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் அசத்தியம் சொல்ல மாட்டாங்க. இது சகோதரர்களுக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி, அவங்க எப்படித்தான் இருப்பாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சகோதரர்களை பார்க்கும்போது உண்மையான ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கொஞ்சம் அநீதி பிற சகோதரனுக்கு செய்ய மாட்டாங்க. பாருங்க, அதனாலதான் அங்க வசனம் நம்ம பார்க்கிறோம். முதலாவது நீங்க காணிக்கையை செலுத்த வரும்போது என்ன பண்ணுங்க? உன் சகோதரத்துல போய் ஒப்புரவாகு. ஒருவேளை அந்த கசப்பு உள்ள இருதயத்தோடு நீங்க என்ன பண்ண வேணாம்? அந்த ஒரு காரியத்தை அங்க செய்ய வேணாம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறது நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணுங்க? அந்த அப்பாலஜிஸ் வாங்கிக்க, அதுக்கு ஒரு அமெண்ட்ஸ் பண்ணுங்க. சோ கண்டிப்பா நம்ம அதை பார்க்க வேண்டியது கூட அவசியமா இருக்குது. இங்க பதிலங்க சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, ஒளி இழுக்கிற பரிசுத்தவான்கள் இருதய லெவல்ல கூட ஹார்ட் சிம்பத்தி இருதய அனுதாபம் எதுக்கு காட்ட மாட்டாங்கன்னா பாவத்திற்காக அங்க காட்ட மாட்டாங்க. கண்டிப்பா நாமும் கூட ஒளியுள்ள பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால இருதய அனுதாபம் ஒருவேளை பாவத்திற்கு நம்ம காட்டு போவோமானால் கண்டிப்பா நம்ம ஒளியில் இல்ல, மாறாக எங்கத்தான் இருக்கிறோம்? இருளில் இருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். இன்னும் கூட பார்க்கும்போது அவங்க பாவத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, குறிப்பாக சொல்லும் பாவத்துக்கு மட்டும் அவங்க எதிரானவர்கள் இல்ல, உண்மையாலுமே தேவனுடைய குமாரனுக்கு அவங்க எதிரானவர்களாக அங்க இருக்கிறாங்க. ஒருவேளை நாம் பாவம் செஞ்சிட்டோம்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும், நம்ம எங்கத்தான் இருக்கிறோம்னா இருளில் இருக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் கண்டிப்பா பாவம் செஞ்சிட்டோம்னா நம்ம எங்கதான் போயிருவோம்? நம்ம இருளில் இருக்க ஜனங்களா இருப்போம். முதலாவது நம்ம யாருக்கு விரோதியா மாறுறோம்? நம்மை மீட்டுக் கொண்ட விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டுக் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பகையாளியாக மாறிடுறோம். நீங்க நினைச்சு பாருங்க, சும்மா அவர் சம்பாதிக்கல, அவர் தன்னை தியாக பலியாக கொடுத்திருக்கிறார், விலையேற பெற்ற ரத்தத்தினால உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். மீட்டு அந்த ரத்தத்தை நாம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அசுசியமாக தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சோம்னா அது நம்ம அவரையே கேவலப்படுத்துற மாதிரி. இன்னும் கூட பார்க்கும்போது அவரு குமாரனுக்கு எதிரானவர்கள் என்று பிரதர் அங்க ரசில் அங்க கோட் பண்ணி அங்க காண்பிக்கிறார். இன்னும் கூட பார்க்கும்போது பிரதர் ரசில் அங்க அப்போஸ்தலர் அறிவிக்கிறதாக எழுதுகிறார். எப்படின்னா அவங்க உச்சக்கட்டமான கிறிஸ்தனுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம பாவம் செய்யும் பொழுது இப்படித்தான் பிரதர் அங்க ரசில் அங்க கோட் பண்ணி அங்க காண்பிக்கிறார். நம்ம அது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட பார்க்கும்போது அவருடைய நற்குணம், அவருடைய அன்பு, இந்த விஷயத்தை கூட அவங்க எப்படி சொல்றாருன்னா, அவர் நாம என்ன பண்ணிருந்தோம், ஒருவேளை பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த விஷயத்த பாதத்துக்கு கீழாக மிதித்து போடக்கூடிய ஜனங்களாக நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட, அதை கேவலப்படுத்துற வகையில ஏளனம் பண்ணுகிற வகையில நம்ம அங்க செயல்படுகிறதாக கூட அங்க கோட் பண்ணி காமிக்கிறார். அப்போ நம்ம கண்டிப்பா பார்க்கிறோம், ஒருவேளை மீண்டுமாக நம்ம திரும்பி பாவத்துல ஒருவேளை இசைந்திருந்தோமானால் அந்த ரத்தத்தை ஒரு மதிப்பில்லாத ரத்தமாக நாம் கருதுவதாக அடையாளப்படுத்தி அங்க காண்பிக்கிறார். இப்ப கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருவேளை இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம மத்தியில் கொடுத்துக்கிறார். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், நம்முடைய அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள், நம்மை ஒருவேளை பாதிக்கும் போது மனம் மூந்து நாம் போய் ஜபம் பண்றோம்னு வச்சுங்க, அந்த ஜபத்துக்கு என்ன சொல்ற தேவன்? என்னத்துல பாவமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, மாறாக பாவத்தை உணர்ந்தவர்களாய் பாவத்துக்காக மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க போய், எத்தனை முறை நீங்க ஒருவேளை தவறை உணராத அளவுக்கு நீங்க இருந்தாலும் மீண்டுமாக தவறை உணர்ந்து நீங்க ஜபம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ஜபத்திற்கு கிருபையா அங்க பலன் கொடுக்கிறார், என்னன்னா பாவம் மன்னிப்பங்க கொடுக்கிறார் அந்த ரத்தத்தின் மூலியமாக. அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது செய்யறது ஒரு பரிசுத்தவான்கள் தொடர்ந்து இதே அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு அதை கேட்கறது ஒரு நல்ல காரியமாக இருக்காதுன்னு சொல்லி ரதில் அங்க கோற்பணி காமிக்கிறார். கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம், இதுக்கு நான் விளக்கம் சொல்ல போதில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுலேயே சில விளக்கங்கள் அங்க இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளவு எச்சரிப்பான ஒரு வசனம் எபிரேயர் 10:26-29 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம்
செய்கிறவர்களாகும்போது சத்தியத்துடைய அறிவு நமக்கு இருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தியத்துடைய அறிவு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்க ஜனங்களாத்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கலாம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இது நம்ம பார்க்கும்போது சாதாரண பாவத்தை குறித்து இல்லை. என்ன பாவம் இது? மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற ஒரு பயத்தோடு எதிர்பார்க்கணும். ஒருவேளை நம்ம மத்தியில சில நேரங்கள்ல அறிந்தோ அறியாமல செய்யற பாவங்கள் நம்ம இருக்கலாம். ஒருவேளை பாவத்தை பத்தி உணர்வு நம்மளுக்கு ஏற்படும் பொழுது பாவம் செஞ்சிட்டா என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு வரும். பாவம் செஞ்சிட்டு என்ன கிடைக்கும்? நியாய தீர்ப்பு வரும். இப்போ ஒருவேளை நம்ம சகோதரர்களை பத்தி இன்னொரு சகோதரர்கிட்ட போய் ஒரு தீயமையான காரியங்களை அல்லது தீய காரியங்களை பேசணும்னு வச்சுங்க, அந்த உணர்வு உங்களுக்கு வருது, ஐயோ தீவிகள் பேசக்கூடாது அப்படின்னு உணர்வு வந்து, ஏன்னா தீவிகள் பேச என்ன கிடைக்கும்? நியாய தீர்ப்பு வருங்கிற விஷயத்துல நம்மளுக்கு வரணும். ஆனா அந்த உணர்வு நம்மத்துல மேக்சிமம் அங்க வரதில்ல. காரணம் நம்ம சின்னம் பேக்வர்ட்ல இருக்கக்கூடாது, நம்ம இந்த உணர்வுக்குள்ளார கடந்து வர வேண்டிய விஷயத்தில் கூட இருக்கும். வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கிறதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
பாருங்க, இந்த ஒரு விஷயத்த உண்மையான ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள், நம்ம அப்பா உண்மையாலுமே எப்படித்தான் இருக்கிறாருன்னா அவர் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவு வேணும் இல்லை, அவருடைய குமாரனாக ஒருவேளை நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒருவேளை நம்ம சொல்லுவோமானால் நம்ம பார்க்கணும். அவர் குமாரனையே கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காரா? மீட்டிருக்காரு. விலையேற பெற்ற ரத்னதான் பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்துருவானா இருப்பான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாவங்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அங்க வைக்கணும். பாவத்துல இருக்கும்போது நம்ம சொல்ற விஷயம் எந்த பாவம் சொன்னா துணிகரமான பாவம், வேண்டுமென்றே செய்கிற பாவம், இதுல பிராக்டிஸ் பண்ணி அதுல பழகிட்டு தொடர்ந்து அதையே செஞ்சிட்டு பாவத்தை நம்ம அங்க பேசிட்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துனா துணிகரமான பாவம். ஒருவேளை தேவனால் நம்ம ஒருவேளை பிறந்திருக்குன்னு நம்ம சொல்லணும், அந்த துணிகரமான பாவத்துக்கு ஒருபோதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒப்புவிக்க மாட்டோம். அப்ப நம்ம கண்டிப்பா ஒருவேளை ஒப்பு வச்சோம்னா இதுதான் தீர்ப்பு. எச்சரிக்கை என்னன்னா, அந்த கார ரத்தத்தை நம்ம என்ன பண்றோம், அசுத்தம் என்று எண்ணி காலின் கீழே போட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நேரடியா யோசிச்சு பாருங்க. எப்படி யோசிப்போம்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம், அது நம்ம எங்க வைக்கணும், அது எங்க நம்ம வச்சிருக்கிறோம், எப்ப வைப்போம் அப்படின்னா பாவம் செய்யும்போது. எந்த பாவம் செய்யும்போதுனா துணிகரமான பாவம் செய்யும்போது. நம்முடைய அன்றாட வாழ்வில் செய்யற குறைகளை பத்தி எங்க எழுதப்படலங்கிற விஷயத்த கூட நம்ம அங்க பார்க்கிறோம். இன்னொரு பாவத்தை பார்க்கலாம். ஒருவேளை பாவத்தை நம்ம தேவன் மீண்டுமாக கிருபையாக நம்ம அறிக்கையிட்டு செய்யும் போது என்ன பண்றாருன்னா அங்க மன்னிக்கிறாரு. சில பேரு சொல்றாங்க, புதர் நான் உண்மையாலுமே தேவனுடைய தைரியம் போய் என்னுடைய அனுதின மீதலுக்காக அவருடைய சமூகத்தில் நின்று நான் ஜபம் பண்ணி இந்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நான் கேட்டதுனால இதுல என்ன ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும், என்ன வித்தியாசம் இருக்குது, இப்படி பண்ணிட்டுனா என்ன வித்தியாசம் அங்க இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறதா அங்க ரஜில் அங்க எழுதுறாரு. அப்போ அங்க சொல்றாரு, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம், பாவத்தை அறிக்கையிடும் போது மாத்திரமே பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை பாவத்தை அறிக்கையே இடல பிரதர், அது சின்ன பாவம் பிரதர், இதை போய் எல்லாம் போய் ஜபத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை உங்களை சுத்திகரித்து கொள்ளாத இருக்கிற சில பாவங்கள் இருந்துச்சுன்னா பாவ அது எப்படி எப்படி மாறும்னா, அது நீக்க முடியாத ஒரு சுமையாக அது மாறி போயிடும். அந்த ஒரு பாவம் பார்க்கும்போது பிரதர் அப்படிதான் அங்க கோட் பண்ணி காமிக்கிறார். அதாவது அது நீக்கப்படாமலும் அது மன்னிக்கப்படாமல் இருக்கும்போது அது லோடு ஆக ஆக அந்த லோடு ஆயிட்டு கடைசியா என்ன ஆயிரும்னா, அந்த லோடு என்ன ஆயிரும், உங்களுக்கு விரோதமாகவே அந்த பாவம் வந்துடும். நீங்க டெய்லி ஜபத்துல பண்ணும்போது முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாவிகள் என்று உணர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், பாவத்தை அங்க அறிக்கை செய்யணும். ஏன்னா அப்போஸ்தலன் யோவான் எப்படிதான் சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். நம்ம அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பாவமே இல்லை, இதெல்லாம் பெரிய பேச்சா பேசிட்டு, இதெல்லாம் சதுர சாதாரணம், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணோம், ஜெபத்துல பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்காக நிற்கும்போது தேவன் கிருபையாய் மன்னிக்கிறார், கண்டிப்பா மன்னிக்கிறார். ஆனா அதை நம்ம ஜெபத்துல வைக்காதபடி டெய்லியுமே பண்ணாம அந்த பாவத்தை பற்றின உணர்வு இல்லாதபடி நீங்க ஒரு வேலை விட்டுட்டீங்கன்னா, ஒரு லாரியில ஏத்தின சுமை மாதிரி ஏறி 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 உங்க இருதயம் ஃபுல்லா நிரம்பிட்டு அதுவே என்ன ஆயிருன்னா உங்களுக்கு விரோதமாக ஒரு பாரமாக வந்துட்டு உங்களை கீழே தள்ளுறதுக்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்குது. கண்டிப்பா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் பெதர் அங்க ரசில் அங்க கோட் பண்ணும்போது எப்படி சொல்றாருன்னா, நிறைய பேர் எப்படி தாங்க இருக்கிறாங்கன்னா இருள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதுறாரு. நிறைய பேர் எப்படிப்பட்ட அந்த இருள் இருக்கிறாங்கன்னா, அவங்க தேவனோடு உள்ள அந்த ஒரு விட்னஸை இழந்துட்டு நிறைய பேர் இருள் இருக்கிறதாக சகோதரர் அங்க கோட் பண்றார். நாம கண்டிப்பா பாத்துக்கலாம். ஒருவேளை நம்மள இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அறிக்கை செய்து அவருடைய சமூகத்துல இந்த ஒரு பாவ மன்னிப்பு பெற்று சமாதானத்துல ஜீவிக்க கண்டிப்பா வழிகள் அங்க இருக்குது. இன்னொரு பாயிண்ட் கூட சொல்றாரு, இந்த ஒரு திவ்ய சலுகை தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறதான அவர் குமாரன் மூலியமா ஏற்பட்டதான இந்த ரத்தத்தின் மூலியமாக உண்டான இந்த திவ்ய சலுகை இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பா பாவ மன்னிப்பை கோரவே வடிவமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும் அங்க கோட் பண்ணி காமிக்கிறாருன்னா, நம்முடைய இருதயத்துல மிருதுவான அந்த எண்ணத்துல நம்ம இடத்துல பாவம்ங்கிற விஷயம் உள்ள இருக்குங்கிறத உணர வேண்டும். அதை உணர்ந்துட்டு என்ன பண்ணணும், அதை அறிக்கையாக வெளியிடும் சொல்லி ரசல் கூட அங்க கோட் பண்ணி அங்க காமிக்கிறார். கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும், இத ஒருவேளை பாவங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதை தவிர்க்கணும் சொல்லி கூட அங்க எழுதியிருக்கிறாரு. இன்னொரு விஷயத்த கூட அங்க பதிலாக கோட் பண்ணி காமிக்கிறார். எப்படி கோட் பண்ணி காமிக்கிறேன்னா, தற்பெருமை, ஒருவேளை தற்பெருமை இருக்குது அல்லது சுய நீதி நம்ம மத்தியில் இருக்குது. ஒருவேளை நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா இது கர்த்தருடைய பார்வையில எப்படித்தான் அங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மிகவும் அருவறுக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி அங்க கோட் பண்றார். கண்டிப்பா நம்ம உணர்ந்துக்கணும், நாம சரியா தான் இருக்கிறோம், எல்லா சூழ்நிலைகளும் நான் பேசுற காரியங்கள் எல்லாம் சரியா தான் இருக்குது, நான் பண்ணுகிற தீர்ப்பு சரியா தான் இருக்குது, சகோதரர்கள் மத்தியில் பேசுற பேச்சுகள் எல்லாம் சரியா தான் இருக்குது, நான் யாருக்கும் தீங்கை விளைவிக்கிறது இல்ல. ஒருவேளை இறுதிப்பூர்வமாக நம்ம அப்படி சொன்னோம்னா அது கர்த்தருடைய பார்வையில் எப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது அருவருக்கத்தக்கதான் அங்க இருக்குது. இன்னும் கூட பார்க்கும்போது சுயநீதி, நம்ம நாம என்ன பண்றது, சுயநீதி பண்ணிக்கிறது, இது கூட கர்த்தருடைய பார்வையில் அங்க அருவருப்பத்தக்கதா இருக்குது. இன்னும் தற்பெருமை, ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை யாராவது புகழ மாட்டாங்களா, இல்ல நம்ம நாமளே தற்பெருமை பண்ணிக்கிறது, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் செய்யற காரியங்களும் நீங்க செய்வீங்களா, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பார்க்கும்போது இது அருவருக்கத்தக்க காரியமாக கூட அங்க இருக்குது. இதை கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒளியிலிருக்கிற பரிசுத்தவான்கள் கண்டிப்பாக அங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கூட நம்ம அங்க பார்க்கிறோம். இன்னும் கூட பார்க்கலாம், இதே ஒரு விஷயத்த சபைக்கு பொறுத்து பார்க்கலாம். இப்ப சபைக்கு பொறுத்து பார்க்கும் பொழுது பாவம், இப்ப பாவம் சொல்லும் போது கத்ரா இயேசு கிறிஸ்து எப்படிதான் நம்மளுக்கு அங்க அப்ளை ஆகுறாரு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வழக்கறிஞரா வர்றாரு, நான் என்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால என்னுடைய பரிசுத்தவான்களை நான் மீட்டிருக்கிறேன், தேவனே ஒரு விஷயம் இவங்களுக்காக நான் என்ன பண்றேன், மண்டாடுகிறேன், இவங்களுடைய பாவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தயவாய் மன்னியுங்க. அதுவும் கூட நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு யார் இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்குள்ள புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், நமக்காக வாதாடுறதுக்கு நம்மை மீட்டுக் கொள்வதற்கு நம்ம ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம்,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார்.
அப்போ இங்க பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு சரியா பாடங்கள் வாயிலாக நீங்க கற்றிருப்பீங்க. நமக்கு அங்க வழக்கறிஞராக அங்க இருக்கிறார், ஒரு வக்கீலாக அங்க இருக்கிறார். ஆனா முழு உலக ஜனங்கள் பார்க்கும் போது இங்க என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்துடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அப்ப சர்வலோகத்துக்கு அவர் எப்படி இருக்கிறார், வக்கீலா இருக்கிறாரா? அவங்களுக்காக கிறிஸ்தேசு பரிந்து பேசுறாரா வழக்கறிஞராக? அப்போ நமக்கு வக்கீலாக இருந்து செயல்படக்கூடிய கத்தராக இயேசு கிறிஸ்து மத்தியில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய கிருபை அங்க விட்டுருக்கிறோம் பாருங்க. உலக ஜனங்களுக்கு அப்படி இல்ல, ஆனா உலக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எப்போ அவருடைய ஆண்டவர் அரசாட்சி அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த ஜனங்களுக்கு கூட அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், பாவம் மன்னிப்பு கூட அங்க கொடுக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது, உலகத்துக்கு அவர் எப்படி இருக்காருன்னா மத்தியஸ்தராக இருக்கிறார். அங்க மத்தியஸ்தராக இருந்து அந்த வேலையை செய்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட யோவான் 6:44 வாசிக்கலாம்.
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
அப்போ இன்றைக்கு நாமும் கூட இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இந்த ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டு, அப்பா இந்த ஒரு சத்தியத்தை மாதிரி நான் இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி மனம் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சுக்கிறோம். அப்போ இந்த காது இருந்ததுனால இன்னைக்கு எனக்கு எங்க வந்திருக்கிறோம், பிதாவுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சமூகத்துக்கு அவங்க வந்திருக்கிறோம். அதனால நம்மளுக்கு என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு தான் கத்தரா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா வக்கீலா இருக்காரு. ஆனா உலக ஜனங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணலன்னா, இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தம் அவங்களுக்காக அவங்களுக்கு இப்ப இல்ல. அது எப்ப வரும், அது ராஜ்யத்துல அங்க வருதக்கூடிய காரியங்களா இருக்கு. அப்படி மட்டும் அவங்க ஜபம் ஏறெடுக்கலாமான்னு சொல்லி பார்க்கும்போது ஜபம் கூட அங்க இருக்கணும் வாய்ப்புகள் அங்க இல்ல. முழுக்க முழுக்க கர்த்தர் நல்லவருங்கிற விசிப்பா இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் யார் தான் உணர்ந்திருக்கணும்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். நம்மளுக்கு பேரு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், இருளில் இல்ல. இருளில் இருந்தா நம்ம யாருடைய பிள்ளைகள், பிசாசனுடைய பிள்ளைகளா இருந்திருப்போம். உண்மையாலுமே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய குணலட்சணம் எப்படி எப்படித்தான் இருக்கும்னா, அவங்க அப்பா போலத்தான் இருக்கணும். அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னா, அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. பாவம் சின்ன பாவம் சொல்லிட்டு ஒருவேளை அனுமதி கொடுத்தோம்னா அங்க பெரிய ஒரு இழப்பு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்குது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இன்னும் மீண்டுமாக ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம், பாடத்துக்குள்ள இறுதி கட்டத்துக்குள்ள நம்ம வந்துடலாம். இன்னைக்கு நாம கூட பிதா இழுத்துக்கிற இந்த இழுப்பு, ஏன்னா நம்ம யோவான் 6:44 பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் ஒருவனும் அவரிடத்துல வர முடியாது. இப்ப பிதா இழுத்து நம்ம அவங்க வந்திருக்கிறோம். இது எப்படி வந்தீங்க, யாராச்சும் உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா, எப்படி வந்திருக்கு? நம்ம யாரும் கட்டாயப்படுத்தல. அதே போல நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்துல பார்க்கும்போது அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவுல அடைந்து நம்ம இன்னைக்கு அவரிடத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கூட அங்க இருக்குது. அப்போ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 2:4 நம்ம கடந்து போகலாம். 1 யோவான் 2:4
அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை.
அப்போ இந்த ஒரு விஷயத்தை குறித்து கூட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானம் பண்ணலாம். இப்ப பார்க்கும்போது அவரை அறிந்திருக்கிறேன் என்று, சோ அவரை அறிந்திருக்கிறேன் என்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவ அறிவா, தேவ அறிவு பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப பார்க்கும்போது இந்த தேவனை பற்றின அறிகிற அறிவுக்குள்ளார ஒரு சில விஷயங்களை நம்ம உள்ள நோக்கி கொஞ்சம் பார்க்கணும். அப்ப தேவரினா தேவரிதான் தெரியும் புதர், தேவனை பற்றின அறிவு தானே அது தெரியும். அப்படி இல்ல, தேவ அறிவுங்க புதர் எங்க எப்படி எங்க கோட் பண்ணி காமிக்கிறாருனா, இது மிக நெருங்கிய பழக்கம் உள்ள இல்ல. யோவானை பார்க்கும்போது எப்படி தான் அந்தரங்க சீசன், அவருடைய மார்பில் எப்படி இருந்தாரு, சாஞ்சிருந்தார். அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாமே யாருக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முழுக்க தெரியலனாலும் சில முக்கியமான விஷயங்களை யார் அறிந்திருப்பார்னா, யோவான் அவருடைய மார்பில் அருகிலே இருந்ததுனால நெருங்கிய நெருங்கி மிக நெருங்கிய சீசனா இருந்ததுனால அவர் சில விஷயங்களை உணர்ந்து கொண்டிருப்பார். அதே போல தேவ அறிவுங்கிறது கூட எப்படின்னா, தேவனை பற்றினதான் அறிவு. நம்ம எப்பதான் அவரோட சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும்னா, அவரிடத்துல அதிகமாக நெருங்கும் பொழுது, அவரிடத்துல சில சத்தியங்களை உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது. ஏன்னா சங்கீதம் 1:1 நாம் வாசிக்கிறோம், அது நீங்க உங்களுக்கு விஷயம் தெரியும். அப்ப கண்டிப்பா பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்துல நெருங்கி பழகும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு சில சோதனை வைக்கிறார். இந்த சோதனையில நம்ம பார்க்கும்போது இந்த சோதனை என்ன சோதனையா இருக்குதுன்னா, அது கீழ்ப்படிதல். சோ கீழ்ப்படிதல் கண்டிப்பா பார்க்கணும். இந்த கீழ்ப்படியை பார்க்கும்போது கீழ்ப்படிதல்னா என்ன புதர், கீழ்ப்படிதல். அவரை அறிந்திருக்கிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா, உண்மையாலுமே அவருடைய ஆழம், அவருடைய அகலம், அவருடைய உயரம், அவர் செய்திருக்கதான கிருபை, அந்த பாவ மன்னிப்பை உணர்ந்து அவர்கள்ட்ட பெற்றுக்கொண்டதான அந்த சந்தோஷத்தை எல்லாம் நம்ம அந்தரங்கமா உள்ளர போய் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஜனங்கள் எப்படிதான் இருப்பாங்கன்னா, வசனம் பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படி இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான். அப்போ கீழ்ப்படிதல். இவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களுக்கு என்ன வைக்கிறாருன்னா, எல்லா விஷயமும் கொடுத்துறாரு. எல்லா பிரிவிலேஜஸ் நம்ம மத்தியில கொடுத்துறாரு. அந்த பிரிவிலேஜஸ் நம்ம எதுக்கு தான் பயன்படுத்தணும்னா, நாம் வளர்றதுக்கு ஏதுவாகத்தான் பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்துக்கு நேரா கடந்து போது தான் பயன்படுத்தணுமே தவிர, அது ஒரு நல்ல பயன்பாடுன்னு சொல்லி அது டெய்லியும் பிரயோகப்படுத்துறதுக்கு இல்ல. என் கற்பனையை கை கொள்ள, அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அப்பனா பாவத்துக்கு நம்ம அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எப்படி இருக்கிறோம், கிரியைகள்ல அது இல்ல. பரிசுத்தவான்கள் சொல்லிட்டா நம்மிடத்துல என்ன காணப்படக்கூடாதுன்னா, ஒருவேளை அனுதின மீறல்கள் இருக்கலாம், ஆனா துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தற்காத்துக் கொள்ள வேண்டும். பாவம் அது வரும்போது ரொம்ப சாதாரணமா தான் அங்க வரும், ஆனா அது காலப்போக்கில் அது அதிகம் அதிகமா மாறி அது துணிகர பாவமா மாறிடும். அது அம்மலால நீங்க ஒருவேளை ஜபத்துல போய் நின்று ஜபத்துல கேட்டீங்கன்னா கூட அந்த பாவம் மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக அங்க மாறி போயிடும். மீண்டுமாக அந்த உங்களை விட்டு நீக்க கூட முடியாத ஒரு பாவமா மாறிடும். அது எங்கதான் கொண்டு போயிடும், இரண்டாம் மரணத்துக்கு அங்க கொண்டு போயிடும் பார்க்கிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒருவேளை துணிகரம் இருக்குதோ கண்டிப்பா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல இடர் இருக்கிறோங்கிற விஷயத்தை கூட அங்க பார்க்கணும். உண்மையாலுமே அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள், கத்ரா இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை பெற்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவார்கள். அப்போ நாமும் கூட இந்த கீழ்ப்படுதலுக்குள்ளார வந்து இந்த ஒரு கற்பனையை கை கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இன்னும் கூட பார்க்கும்போது சகோதரங்க சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு விஷயம் ஆண்டுக்கு ஆண்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். நம்முடைய வளர்ச்சியுடைய லெவல், நம்ம ஒருவேளை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் சில குறைகள் செஞ்சிருப்போம், சில தவறுகள் செஞ்சிருப்போம், அதுக்காக பாவ மன்னிப்புக்காக ஜபத்துல நின்று பாவ மன்னிப்பு பெற்றிருப்போம். அப்போ அடுத்த ஆண்டு வரும்பொழுது மறுபடியும் அதே பாவங்களுக்காக நம்ம செய்யறேன்னு வச்சுங்க, ஒருவேளை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம முன்ன வாரில் ஒரு 90% செஞ்சுட்டு இருந்தால் இப்போ ஒரு 80% நான் குறைச்சிட்டேன். இந்த சின்ன சின்ன தவறு நான் போய் பேசலாம் விட்டுட்டேன், சின்ன மாதிரி அந்த சகோதரி விரோதமா பேசிட்டு இருந்தேன், இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்ப கூட்டம் கூடி சத்தியத்தை பேசாதபடிக்கு நான் வேற விஷயம் பேசிட்டு இருந்தேன், இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டேன். இப்ப ஆண்டுக்கு ஆண்டுக்கு என்ன ஆகணும்னா இன்க்ரீஸ் ஆகணும். என்னன்னா ஆவியினுடைய வளர்ச்சி, நம்முடைய இந்த பரிசுத்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வளர்ச்சி என்ன ஆகுனா ஆண்டுக்கு ஆண்டு அங்க வளரக்கூடிய லெவல் நம்ம அங்க இருக்கணும். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம நம்பின அளவுக்கு நம்ம சரீரத்துல இல்ல மாம்ச பலவீனத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்டதான ஒரு பலவீனத்தில் இருக்கிறதுனால இது ஒரு தவறுகள் அங்க செஞ்சதுக்குள்ள வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணணும்னா பாவ அறிக்கை செய்யும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் போது மாத்திரம் மட்டுமே பாவம் மன்னிக்கப்படுது. அப்படி செஞ்ச பிறகு நீங்க அவர்கிட்ட கிட்ட 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 போய் அவர் அருகாமையில் இருக்கும் பொழுது அந்த உணர்வு தான் நம்ம முன்ன படிச்சோம் பார்த்தீங்களா, சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். இந்த சந்தோஷத்தை பெற்ற ஜனங்களாக பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. ஆனா அது இல்லாத ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா இருளில் இருப்பாங்க. நீங்க பாவத்தை அறிக்கிட்டீங்கன்னா பாவத்தை மன்னிக்கிறாரு. அது எதுக்குன்னா அவரிடத்துல நெருங்குறதுக்கு, அந்த பிரிவிலேஜஸ் கொடுக்கிறாரு அவருடைய, இன்னும் நெருங்குறதுக்கு நெருங்கி எங்க போகணும்னா அவர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக நம்ம அங்க போறதுக்கு தான் அந்த பிரிவிலேஜஸ். நாம் வளர்வதுக்காகத்தான் நம்மளுக்கு கொடுக்கிறாரு பாவ மன்னிப்பு. பாவம் செய்கிறதுக்கு ஒரு அதிகாரமாக ஒரு அத்தாரிட்டியாக எடுத்துட்டு பாவம் செய்கிறதுக்கு அந்த பிரிவிலேஜஸ் அங்க கொடுக்கறது இல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும், நாம முன்னேறதுக்கு நாம் வளர்றதுக்காக தான் இந்த பிரிவிலேஜஸ் கொடுத்துக்கிறாரு தவிர, அது நம்ம அப்படி ஒரு வேலை செஞ்சிட்டோம்னா ஒரு தவறான கருத்து செஞ்சிட்டோம்னா கத்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம என்ன தான் பண்றோம், காலில் கீழே போட்டு மிதிக்கிறோம். அல்லாத அது அசுத்தம் என்று எண்ணி நம்ம இருக்கிறோம் சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். கண்டிப்பா முக்கியமான நம்ம பாக்குறோம், இந்த பயணம் முடிவு வரைக்கும் இந்த சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கழுவி சுத்திகரித்தே ஆகணும். நம்ம சாகிற வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சே ஆகணும். கடைசி இந்த ஸ்டில் போடுங்க, இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இருந்த போதும் நாம் இன்னும் என்ன இருக்கிறோம், பரிபூர்ணமற்ற மாம்ச சரீரத்தில் உள்ளவர்கள் என்று நாம் என்ன பண்ணணும், ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்பது ஐ ஆம் பர்ஃபெக்ட், நான் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ட், நான் 10 வருஷம் ஆச்சு, நான் சபைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, நீங்க வந்து என்ன சொல்றதா, நீ இந்த தப்பு பண்ணு சொல்றதா, முதலாவது அதை நம்ம நிறுத்தணும். நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களிடத்துல வளர்ச்சி இல்லைன்னா நீங்க எப்படித்தான் இருக்கிறீங்க, இன்னும் வளராத அந்த முதல்ல இருக்கிற குழந்தைகள் லெவல இருக்கிறீங்க, மூல உபதேசத்தை பிடித்துக் கொண்டவர்களா இருக்கிறீங்க. முதலாவது நம்ம என்ன ஒப்புக்கொள்ளணும்னா, நம்ம என்ன நாம் மாம்ச சரீரத்தில் உள்ளவர் என்று ஒப்புக்கொள்ளணும். நம்ம இடத்துல இருக்கிற பலவீனங்கள், ஆமாம் புதர் நான் இத்தனை வருஷமா இருந்தேன் என்ற பலவீனங்கள் இருக்குது, நான் ஒப்புக்கொள்றேன், நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி பலவீனங்கள் இருக்குது நான் ஒப்புக்கொள்றேன், அதுக்காக நான் பிரயாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜபத்துல கேட்டுட்டு இருக்கிறேன், இந்த பாவங்கள் தேவன் என்ன கிருபையா மன்னிக்கும், நான் பிரயாசி ஜபத்துல போராடி என்னை கழுவி கொண்டுட்டு இருக்கிறேன் புதர். ஆனா அது ஒப்புக்கொள்ள மாட்டோம், இருதயத்தை நேரம் மேல தூக்கிட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுமா, மாறாக என்னிடத்துல என்ன பாவம் இருக்கு, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், நான் எந்த தவறும் செய்யல, என்னிடத்துல அவங்க பேர் என்னன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் பரிபூர்ணமானவன், நான் பாவத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கறது இல்ல, துணிகரமான பாவத்துல ஒப்பு கொடுக்கறதுன்னு சொல்லி துணிகரமா நம்ம சொன்னோமா, அது பெரிய தவறாக அங்க இருக்கிறது கூட நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இந்த மாம்சத்தில் வாசமா இருக்கிற வரைக்கும் நம்ம இடத்துல என்ன இல்லைன்னா பூரணம் இல்லை. அப்போனா அதனாலதான் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அப்போ பாவங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அறிக்கையிடுவதன் மூலியமாகவே பாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கன்ஃபஷன் ஆஃப் சின் எசென்சியல் டு ஃபர்கிவ்னஸ். கண்டிப்பா நாம பாவ மன்னிப்பை பெறத்துக்கு ஜபத்தின் மூலியமாக நம்ம கேட்பது கண்டிப்பா அவசியமா கூட அங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த பாவம்ங்கிற ரெண்டு நிலைகளை நீங்க புரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் ஷார்ட் கம்மிங்ஸ் அண்ட் ஃபால்ஸ், ஷார்ட் கம்மிங்ஸ் குறைபாடுகள் மற்றும் தவறுகள் நம்முடைய வாழ்நில அன்றாட வர வேண்டியது இருக்குது, இயல்பாகவே இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஏன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், நம்முடைய தேவன் இருளாக இல்ல ஒளியா இருக்கிறார், நம் பிசாசுடைய கிரியில் இல்ல. அப்போ நம்ம காக்கும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் கண்டிப்பா ஒளியில் நடப்பார்கள். நாமும் கூட இந்த பாவத்துக்கு ஒருவேளை சாதாரண பாவமாக நினைச்சு விட்டுட்டோம்னா அது வளர்ந்து வளர்ந்து துணிகரமான பாவத்துக்கு வரும். அது கண்டிப்பாக கொண்டு போய் இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க எபிரேயர் 10 கடைசி வசனம் வாசி பாருங்க. எபிரேயர் 10 அதிகாரத்துல கடைசி வசனம் அங்க இருக்கிறது. எபிரேயர் 10,
நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடர விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம்.
அப்போ நாம கண்டிப்பா பாக்கணும், நம்ம கெட்டு போகத்துக்கு பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடர நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அனுதின வாழ்வை நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.